விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை வியாதி வந்து நம்மள பயமுறுத்திட்டு இருக்கிற வியாதியில ஒண்ணு. ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து சர்க்கரை வியாதிகளின் தலைநகரம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு மோசமான அந்தஸ்து இது. 2020 கூடிய சீக்கிரத்துல வந்துரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, சர்க்கரை வியாதி எதனால வருது, எப்படி வருது, இதுக்கு மாற்று சிகிச்சைகள் இருக்குதா, டயபெட்டிஸ் ரிலேட்டட் மற்ற டிசீசஸ் என்ன அப்படின்லாம் பத்தி விளக்கமா சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் மூத்த உதவி மருத்துவர் டி ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
இப்ப பாத்தீங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்குது. ரேடியோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எல்லாருமே வந்து எல்லா நோய்களுக்கும் வந்து சிகிச்சை சொல்றாங்க. அது வந்து பாதி கேட்கறோம், பாதி பாக்குறோம், பாதி மருத்துவரா நம்மளே வந்து பிஹேவ் பண்றோம். இது வந்து பெரிய ஒரு ஆபத்துல போய் நம்மளுக்கு முடியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, டயபெட்டிஸ்னா என்ன, எதனால வருது, இதோட சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குதா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
நன்றி மேடம். நிறைய விஷயங்களை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ சாதாரணமா ரோட்ல போகும்போது ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே ரத்தம் வரும்போது அந்த வழியா ரோட்ல போற 30 பேர் போனாங்கன்னா 30 பேர் 30 வைத்தியம் சொல்லுவார். ஒருத்தர் மண்ணு போடும் பாரு, ஒருத்தர் கட்டு போடும் பாரு, ஒருத்தர் டிடி போடும் பாரு, ஒருத்தர் ஆயின்மெண்ட் வைங்க பாரு, ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க பாரு, ஒருத்தர் சும்மா சாணி எழுதி வைங்க சரியா போயிரும் பாரு, ஒருத்தர் பச்சை இலை எழுதி வைங்க, ஒருத்தர் காப்பித்தூள் வைங்க அப்படிம்பாரு, ஒருத்தர் கரசின் ஊத்துங்க பாரு, விஷமத்து காஃபியவே வாங்கி ஊத்திக்கலாம். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கான வியாதிகள் வரும்போது தாமாகவே மனம் முவந்து முன்வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கான வியாதி வரும்போது அவர்கள் வந்து சரியான மருத்துவத்தை தேடி போறாங்க. அதனாலதான் சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துக்கள், சிலது நம்பிக்கைகள், சிலது மூட நம்பிக்கைகள், சிலது பாதி உண்மை பாதி பொய் உள்ள விஷயங்கள். அவற்றை பகுத்து அறிவது ஒரு கை தேர்ந்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். காரணம், 2020 நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாடு வல்லரசு ஆகும்போது சர்க்கரையில வல்லரசு ஆகும். இந்தியராக பிறந்த அனைவருக்கும் சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு உண்டு. அம்மா அப்பா ஆகிய இருவருக்கும் சர்க்கரை வியாதி இருந்தால் 50% குழந்தைகளுக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு உண்டு. எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் உடல் உழைப்பு குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் உடல் பயிற்சி குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் உணவு முறை மாற்றங்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் அதிக கொழுப்பு, அதிக இனிப்பு, அதிக எண்ணெய் பொருள்கள் சேர்கிறதோ, அப்பொழுதெல்லாம் உணவு சம்பந்தமான வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. அது போன்ற வியாதிகளில் முதன்மையான வியாதி சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதியில் 2 வகையான வியாதிகள் உண்டு. ஒன்று டைப் ஏ எனப்படும், பிறவியிலேயே இன்சுலின் குறைபாடோடு பிறக்கும் குழந்தைகளோட சர்க்கரை வியாதி. இது போன்ற குழந்தைகளுக்கு ஆயுள் முழுக்க இன்சுலின் ஊசி மூலம் செலுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு மாத்திரைகள் எந்தவித உபயோகத்தையும் தராது. டைப் 2 எனப்படும் சர்க்கரை வியாதிகள் இடையிலே வருபவை, உடல் உழைப்பு குறையும் போது வருபவை. உடலில் உள்ள கணையம் என்ற பேங்கிரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸ் ஆப் லாங்கர்ஹான் என்கிற லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலின் என்ற பொருளை உற்பத்தி செய்கின்றன. இந்த இன்சுலின் என்ற செல் இருந்தால் மட்டும்தான் உடலில் உள்ள செல்கள், இன்சுலின் உள்ள சத்து இருந்தால் மட்டுமே ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை எடுத்துக்கொள்ள முடியும். நாம் எது சாப்பிட்டாலும் அது உடலில் போய் சர்க்கரையாகத்தான் மாறி, குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலந்து இருக்கிறது. ரத்தத்தில் கலந்த சர்க்கரை மூளை, இதயம், கை கால்கள், நரம்புகள் போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்றால் நடுவில் இன்சுலின் இருந்தால் மட்டுமே முடியும். இன்சுலின் இல்லாவிட்டால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருக்கும், இந்த உடம்பின் உறுப்புகள் எல்லாம் பட்டினி கிடக்கும். இதுதான் பாவர்டி அமௌங் பிளென்டி என்று சொல்லுவாங்க. இப்போ ஈஸியா வச்சுங்க, ஒரு பெரிய அண்டா நிறைய பாயசம் இருக்கு, தட்டுகள்லாம் காலியா இருக்கு, நடுவில் ஒரு கரண்டி வேணும், அண்டாவில் இருந்து எடுத்து தட்டுகளுக்கு போட்டு ஒரு கரண்டி வேணும், அந்த வேலையை தான் இன்சுலின் செய்யுது. இந்த இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு உடலில் சுரந்தாலும், உடல் பருமன் ஆவதாலும், அல்லது இன்சுலின் சுரப்பு குறைவதாலும், அல்லது இன்சுலின் போதுமான அளவு போய் வேலை செய்யாதாலும், இன்சுலினுக்கு எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாவதாலும் என்று பல காரணங்களால் 2வது வகை சர்க்கரை வியாதிகள் வரலாம். இரண்டாவது வகை சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு இன்சுலின் ஊசி சில நேரங்களில் மருத்துவ அறிவுரைப்படி ஒரு காய்ச்சல் வரும்போதோ ஒரு காயமாகும் போதோ அது ஆறும் வரை, அது காய்ச்சல் இருந்தால் வீட்டிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் வரை சில நாட்களுக்கு போட வேண்டி இருக்கும். ஆனால் டைப் 1 வியாதிக்காரர்களுக்கு ஆயில் பூரா இன்சுலின் போட வேண்டியிருக்கும்.
நல்லா தெளிவா சொன்னீங்க டாக்டர். இப்போ சர்க்கரை வியாதி அப்படிங்கறது வந்து ஒரு குறைபாடா அல்லது ஒரு நோயா, அதோட அறிகுறிகள் சொல்லுங்களேன். எல்லாருக்குமே அறிகுறிகள் வருமா, அறிகுறிகள் இல்லாமலே ஆன்சர்ட் இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் வெளியில போயிட்டு இருந்தேன், அடிபட்டுருச்சு, புண்ணு ஆறவே இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் தான் வந்து சர்க்கரை வியாதின்னு கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எதுவுமே அறிகுறி இல்லாம திடீர்னு ஒரு நாள் வருமா?
நல்ல கேள்வி கேட்டீங்க கோமா. ரொம்ப முக்கியமான விஷயம், ரத்த கொதிப்பு என்ற வியாதி சைலண்ட் கில்லர், சத்தம் போடாமல் கொல்லும் வியாதி அப்படிம்பாங்க. சர்க்கரை வியாதியும் அது போலதான், 130 பேருக்கு மட்டும்தான் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இரவில் 2 அல்லது 3 முறை சிறுநீர் கழித்தல், அடிக்கடி தாகம் எடுத்தல், அடிக்கடி பசி எடுத்தல், சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் போனால் நெஞ்சு படபடப்பு, கைகால் நடுக்கம், உடலில் வேர்வை வருதல், தலை சுற்றுதல், மயக்கம், படபடப்பு போன்றவை ஏற்படும். பெரும்பாலானவர்களுக்கு இது சாதாரண ஒரு அயர்வை மட்டுமே தரும். அந்த அயர்ச்சி வியாதியின் அறிகுறி என நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே 20 வயதுக்கு மேற்பட்டவர் ஒவ்வொருவரும், சர்க்கரை வியாதி வர வாய்ப்புள்ள ஒவ்வொருவரும் சர்க்கரை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அது எளிதாகவும் ஒவ்வொரு பொட்டி கடையில கிடைக்குது. எல்லா டெஸ்டும் 20 ரூபாயிலிருந்து அந்த டெஸ்ட் பண்றாங்க. குளுக்கோமீட்டர்ல பண்றாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல பண்றாங்க, மெடிக்கல் ஷாப்ஸ்ல பண்றாங்க. நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை மாதிரி கொடுத்தால் 1 நிமிடத்தில் நமக்கு ரிசல்ட் தெரிந்துவிடும். சாதாரணமாக சர்க்கரை அளவு 8 மணிக்கு நீங்க சாப்பிட்டா காலையில 8 மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடாம இருந்து 12 மணி நேரம் உணவு அருந்தாமல் இருந்தால் சர்க்கரை அளவு 125க்கு கீழே இருக்கணும். சாதாரணமாக 126 இருந்தால் நாங்கள் இவர்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தது என்பதை புரிந்து கொள்வோம். 110 இருந்து 125 வரை ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருந்தால் இவர்களுக்கு இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது பிற்காலத்தில் இவர்களுக்கு சர்க்கரை வரும் வாய்ப்பு அதிகம், இப்பொழுதே ஒரு எச்சரிக்கை கொடி வந்துவிட்டது. இவர்கள் உடல் உழைப்பை அதிகப்படுத்தியோ, எக்ஸசைஸ் செய்தோ, டயட் இருந்தோ, மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் உடல் வாழ்க்கை முறையை மாற்றியோ இந்த வியாதி வருவதை தள்ளி போடலாம். 110க்கு கீழ் இருந்தால் சர்க்கரை வியாதி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். இதேபோல சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து பரிசோதனை செய்யப்படும் போது 200 மில்லிகிராமுக்கு மேல் இருந்தால் சர்க்கரை வியாதி இருப்பதை உறுதி செய்து கொள்கிறோம். சில சமயம் 2க்கும் நடுவில் இருப்பவர்கள் வெறும் வயிற்றிலும் பிறகு சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறையும், அதாவது ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல், இந்த 2 பரிசோதனையும் செய்ய வேண்டும். இதுல முக்கியமான குறிப்பு என்னவென்றால், போஸ்ட் பிராண்டியல் என்பது 1.5 மணி நேரத்தில் நிறைய லேபில் செய்யறாங்க, அதுல நிறைய தவறான ரிசல்ட் வரும். 1.5 மணி நேரத்தில் சர்க்கரை நிறைய பேருக்கு அதிகமாக தான் இருக்கும், 2 மணி நேரங்களில் தான் செய்யணும். இது வந்து ஒரு குறைபாடு தான். இந்த நோய் அப்படிங்கறது வெளியிருந்து நம்மளுக்கு வர ஒரு கிருமி தொற்றுனாலேயோ அல்லது தாக்கத்தினாலோ வருவதா இருக்கலாம். இது வந்து ஒரு குறைபாடு, இன்சுலின் குறைபாடு என்பதுதான் ஒரு இது. இன்சுலின் குறைவதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்சுலின் குறைபாடுகள் மூலமாக உடலில் போதுமான சத்துக்கள் போதுமான இடங்களில் போய் சேராததால் அந்தந்த பகுதிகள் சத்து குறைவதனால் தேவையில்லாத கிருமிகள் தாக்கம் ஏற்படும். எனவே இன்சுலின் குறைபாடால் சர்க்கரை வியாதி வரும்போது உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையும் குறைகிறது. அதன் மூலமாக டிபி, அடிக்கடி சிறுநீர் நோய் தொற்றுகள், எளிதாக வந்த புண் ஆறாமல் இருத்தல் போன்றவை ஏற்படக்கூடும்.
டாக்டர், டயபெட்டிக் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா? டயபெட்டிக் ரெட்டினோபதின்றாங்க, டயபெட்டிக் நியூரோபதி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ஃபுட்னே ஒன்னு இருக்குது இல்லீங்களா? என்னென்ன நோய்கள் வந்து இவங்களுக்கு தாக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்குது?
சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெளிவாகவும் கேக்குறீங்க. சர்க்கரை வியாதி இப்பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சு போச்சுன்னா கிறுகிறுப்பு, தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, படபடப்பு, சுயநினைவு இழத்தல், உயிருக்கு ஆபத்து என்ற ஹைப்போகிளைசீமியா என்ற நோய் ஏற்படுது. ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு விட்டு அல்லது ஊசி போட்டுவிட்டு சாப்பாடு சாப்பிடாத சமயங்களில் ஹைப்போகிளைசீமியா என்ற வியாதி வரும். சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ஊசி போட மறந்தவர்களுக்கு சர்க்கரை அதிகமாகி அவர்களும் கோமா நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தலை சுற்றல், கிறுகிறுப்பு, அவர்களுக்கும் வலிப்பு கூட வரும். 4-5 வருடங்கள் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று, அடிக்கடி இருமல் சளி, அடிக்கடி வயிற்றுப்போக்கு வரக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. 10 அல்லது 15 வருடம் கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பும் கண் பாதிப்பும் இதய பாதிப்பும் ஏற்படக்கூடும். சர்க்கரை சிறுநீரக பாதிப்பு வரும்போது அதன் மூலம் இரத்த கொதிப்பும் சேர்ந்து கொள்ளும். சேர்ந்து கொள்ளும் என்பதை விட சேர்ந்து கொள்ளும் ரெண்டு வியாதிகள், சர்க்கரை வியாதியும் கொள்ளும் இரத்த கொதிப்பும் கொள்ளும். இந்த ரெண்டும் சேரும்போது அதிக ஆட்களை கொள்ளும். ஒவ்வொரு முறையும் மருத்துவ பரிசோதனை செய்யும்போது கண் பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, இதய பரிசோதனை, இது போலவே கால் பரிசோதனையும் செய்வேன். நீங்க ரொம்ப தெளிவாக கேட்டீங்க டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு கேட்டீங்க. காரணம், டயபெட்டிஸ் லேசாக முதல்ல பாதிக்க ஆரம்பிக்கும் போது நரம்புகளை தான் பாதிக்குது. நரம்புகளுக்கு ரத்த எடுத்து செல்லும் ரத்த குழாய்கள் அடைபடுவதால் நரம்பு தனது உணர்ச்சிகளை உணர முடியாமல் போகிறதால் கை கால்களில் மரமரப்பு, அது மதமதப்பு, பஞ்சின் மேல் நடப்பது போன்ற விஷயங்கள்லாம் தோன்றும். ஒரு முள் குத்தினாலோ அல்லது ஆணி கிழித்தாலோ கூட அந்த காயத்தை வலி உணர முடியாததால் அந்த காயத்தின் வழியாக உள்ளே கிருமிகள் தொற்றுவதிலும் உள்ளே மண், அதுக்கு கண்ணாடி போன்ற பொருட்கள் உள்ளே போயும் சீல் பிடிப்பதும், அதையே கவனிக்காமல் விட்டால் பிற்காலத்தில் காலையே எடுக்க வேண்டிய ஆபத்தும் வரும். எனவே சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தினசரி செருப்பு இல்லாமல் வெளியே நடக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தவுடன் செருப்பை கழட்டி வைத்துவிட்டு சுத்தமாக காலை சோப்பு நீரால் அலம்ப வேண்டும். மூன்றாவது, படுக்க போகும்போது ஒவ்வொரு கால் இடுக்கிலும் காலுக்கு அடியிலும் சுத்தமாக மென்மையான துணியால் துடைத்து அங்கு ஏதேனும் முரட்டு பகங்களோ அல்லது சிறிய புண்களோ அல்லது தோல் தடிப்புகளோ அல்லது வெடிப்புகளோ இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். சாதாரண கால் வெடிப்பு, அதன் மூலமாக நோய் கிருமி பாதிக்கப்பட்டு கால் எடுக்கும் வரை போனவர்கள் கூட சர்க்கரை வியாதிக்காரர்களில் உண்டு. எனவே சிறு புண்ணையும் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது மிக முக்கியமான விஷயம்.
அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு ஒன்னு இருக்குது. இப்ப இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி முழு உடல் பரிசோதனையோ அல்லது ரெகுலர் ஃபாலோ அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு இடம் செய்யறது நல்லது?
சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தவுடன் உடனே அவங்க பயந்துடுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு குறைபாடுதான், இதைய நிவர்த்தி செய்ய முடியும். அதற்கு முக்கியமான மருந்துகள் நாலு. முதலில் உணவு கட்டுப்பாடு, இரண்டாவது உடற்பயிற்சி, மூன்றாவது தேவைப்பட்டால் மாத்திரைகள், நான்காவது தேவைப்பட்டால் ஊசி. இந்த நான்கு வகையிலும் போதுமான உடற்பயிற்சி, போதுமான உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக 70% நோயாளிகளின் சர்க்கரையை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனக்கு நேரம் இல்லை, உடற்பயிற்சி செய்ய விருப்பம் இல்லை, போதுமான காரணங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறமே தவிர, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டிவி முன்னால உட்கார்ந்துட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்றதை பார்த்தாவே நாம எக்ஸசைஸ் பண்ற மாதிரி திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. அதுதான் முக்கியம். டிவியில் இருக்கிற ரிமோட்டை நீங்க வந்து தலை சுத்தி தூக்கி வீசினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒரு டாக்டரோட கிளினிக்ல நான் தெளிவா ஒரு போட்டிருந்தது, நமது இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகள் உடல் பருமன் போன்றவற்றுக்கான முக்கியமான காரணம் டிவி பார்ப்பது என்று போட்டிருந்தாங்க. முதல்ல அம்மா பசிக்குது அப்படின்னு குழந்தைக்கு கேட்கும்போது அம்மா சமையல் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இப்ப குழந்தைக்கு டிவி போட்டுறாங்க, அம்மா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறாங்க. போன தீபாவளி கூட அப்படிதான், ஒரு பையன் வந்து முருகன் நினைச்சிட்டு கொசுவத்தி சாப்பிட்டான். டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு முருகன் சாப்பிட்டுட்டு இருந்தவன் கீழே வந்து நினைச்சு கீழே இருந்து கொசுவத்தி கூட எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. சோ கண்ணில் டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால எந்த அளவு சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், மிதமிஞ்சி சாப்பிட்டு அதன் மூலம் உடல் பருமனும் அதன் மூலம் சர்க்கரை போன்ற வியாதிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம ஆட்களுக்கு அதிகம். முக்கியமான விஷயம், நீங்க கேட்டது மாதிரி இந்த ஆட்களுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா, மருந்தோட அளவு எக்ஸசைஸ் மூலமாகவும் பத்தியத்தின் மூலமாகவும், பத்தியம்னா பயப்பட வேண்டாம். அது டாக்டர் எங்களோட ஆசிரியர் டாக்டர் அசோகன் சொல்லும்போது சொல்வாரு, ஒரு கரண்டி காய்கறி, ஒரு கரண்டி கீரை, ஒரு கரண்டி சாப்பாடு, இதுதான் சாப்பிடணும். சாப்பிட வேண்டிய அளவு இப்படிதான், ஒரு கரண்டி காய்கறி, ஒரு கரண்டி கீரை, ஒரு கரண்டி சாப்பாடு. அது முற்றிலும் அரிசி சாப்பாடு சாப்பிடறதா இருந்தால் 6 டேபிள் ஸ்பூன் மேசைக்கரண்டி, 6 மேசைக்கரண்டி தான் கணக்கு. மேசைக்கரண்டிங்கிறது சுமாராக 10 to 15 grams கொள்ளளவு உள்ள ஒரு கரண்டி. அந்த கரண்டியில் சாப்பாடை அள்ளி ஒரு உழுக்கு உழுக்குங்க. கரண்டியில் இருக்கிறதா நம்மளுக்கு, கீழே இருக்கிறது சாமிக்கு என்று சொல்லிக்கொண்டு 6 தடவை போட்டால்தான் போதும், அந்த கலோரியே போதுமானதாக இருக்கும். ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்டா 1 கரண்டி காய்கறி, 1 கரண்டி கீரை, இந்த ரேஷியோல இருக்கும்போது வயிறும் நிறையும் மனசும் நிறையும், சர்க்கரையும் அதிகமா ஏறாது. இது ஒன்னு. செகண்ட், போதுமான உடற்பயிற்சி செய்தல். எங்களுக்கு நடக்கிறதுக்கே நேரம் இல்லை, நான் நின்றுட்டேதான் இருக்கேன், நான் ஓடிட்டேதான் இருக்கோம் என்பது போன்ற சாக்கு போக்குகள் சொல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 15 ஒரு மணி நேரம் அளவுக்கு நடைபயிற்சியோ குதி பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ நீச்சல் பயிற்சியோ அல்லது ஏரோபிக் எக்ஸசைஸ் என்பதும் காற்றாட செய்யும் பயிற்சிகளோ கண்டிப்பாக செய்வது உடல் நலத்தை அபிவிருத்தி செய்யும், சர்க்கரை வியாதியின் அளவை மட்டுப்படுத்தும்.
இப்ப நீங்க ஜுவினைல் டயபெட்டிஸ் டைப் 1 பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதி அது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப குழந்தை பருவத்திலே ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்துட்டுன்னு வைங்க, அப்ப அவங்க லைஃப் லாங்கா மருந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குமா? பின்னால அவங்க என்னென்ன வியாதிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது? ஏன்னா குழந்தை அப்படிங்கும் போது அவங்க பேரண்ட்ஸும் நீட் டு பி எஜுகேட்டட், குழந்தைக்கும் தெரியாது நமக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குதுன்ட்டு. அப்ப கவுன்சிலிங் தர்றீங்களா?
ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க கோமா மேடம். ரொம்ப விஷயம், எந்த வியாதி கண்டுபிடிச்சாலும், சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ அல்லது எந்த வியாதி கண்டுபிடிச்சாலும் உடனே அவங்க லைஃப் லாங்கா மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாரும் ஒரு அதிர்ச்சி அடைச்சிடறாங்க. லாங் லைஃப் வேணும்னா லைஃப் லாங்கா சாப்பிடணும். அப்ப வந்து இன்றைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய வாழ்நாள் ஒரு நாள் நீட்டிக்கப்படுகிறது, உங்களுடைய நாள்களில் ஒரு நாள் போனஸாக கிடைக்கிறது. இதுதான் விஷயம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் என்பது அவர்களுக்கு சுரப்பதில்லை. இன்சுலினை வாய் வழியாக செலுத்த முடியாது, வயிற்றில் உள்ள ஆசிட் மூலமாக அது ஜீரணமாகிவிடும். அதனால் ஊசி மூலமாகத்தான் இப்பொழுது செலுத்துகிறோம். சில குழந்தைகளுக்கு இன்சுலின் டிவைசஸ் என்பதை கிடைக்கின்றன. ரத்தத்தின் அளவை அதே பரிசோதனை ஆட்டோமேட்டிக்காக தேவையான இன்சுலினை அடி வயிற்றில் அதே செலுத்திவிடும். ஒரு சிறு அறுவை சிகிச்சை மூலம் அந்த இன்சுலின் டிவைசஸ் வயிற்றில் செலுத்திட்டோம்னா அது வருடக்கணக்கில் செயல்படும். அப்பப்போ இன்சுலின் மட்டும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலது மூக்கின் வழியாக உறிஞ்சும் இன்சுலின் கூட முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அது ஊசி போடுற இன்சுலின் விட 300 காஸ்ட்லி. அப்ப ஊசி மூலமாக செலுத்தப்படும் இன்சுலின் சந்தேகத்துக்கிடமாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எளிதாக அதை கற்றுக் கொடுத்துக்கலாம். அவர்களே தேவைக்கேற்ப அதிகப்படுத்துவதோ குறைப்பதோ என்பதை போன்றும் சொல்லித் தருகிறோம். பெரியவர்களுக்கு போல குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது. அவர்கள் வயது குழந்தைகள் போல அவர்கள் சாக்லேட் சாப்பிடுவார்கள், ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்கள், கடலை பொறி சாப்பிடுவார்கள், இனிப்பு பொருட்களை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு உணவுக்கு ஏற்ற பொழுது தேவைப்படும் அளவுக்கு இன்சுலினை அதிகப்படுத்துவதோ குறைப்பதோ என சொல்லி தருகிறோம். முக்கியமான எஜுகேஷன் பேரண்ட்ஸுக்கு தான். அவங்களோட பெற்றோர்களை உட்கார வைத்து அதனோட அவசியத்தையும் இன்சுலின் போட வேண்டிய அவசியத்தையும், அதனோட பள்ளி படிப்பு பாதிக்கப்படக்கூடாது, அவருடைய விளையாட்டு பருவம் பாதிக்கப்படக்கூடாது, அவனுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக முழு சக்தியும் அவனுக்கு வேண்டுமென்றால் அவன் இன்சுலின் பெற்றாக வேண்டிய அவசியம், உடல் உழைக்க வேண்டிய அவசியம், சாப்பிட வேண்டிய அவசியம் அனைத்தையும் பெற்றோருக்கும் நாங்கள் கற்றுத்தருகிறோம்.
சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் டி ரவிக்குமார் அவர்கள்.
சில வருடங்களுக்கு முன்பு ஹைலி இரெகுலரா இருப்பவர்கள், சில குழந்தைகள் கூட ஊசிக்கு பயந்தோ வலிக்கு பயந்தோ ஊசி போட மறந்துவிட்டால் உடனடியாக அவர்கள் மயக்க நிலைக்கு போய் தன் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவார்கள். பின் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதிக சர்க்கரையை குறைத்து அனுப்புவோம். தேவையில்லாத பின்விளைவுகள் நிறைய ஏற்படும். எனவே ஊசிக்கு பயப்படாமல் அதை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க, லாங் லைஃப் வேணும்னா லைஃப் லாங்கா மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தாய்மை அடையும் சமயத்துல இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சில பேருக்கு கேள்விப்படுறோம். அப்படின்னா என்னது, இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும், குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் வந்து இது தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அடுத்த குழந்தை அடுத்த குழந்தைங்கும் போது இது தொடருமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அல்லது மகப்பேறு குழந்தை பேர் சமயத்தில் உருவாகும் சர்க்கரை வியாதி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவு பெண்களுக்கு வருகிறது. அடிக்கடி சிறுநீர் கழித்தல் எல்லா மாதமான பெண்களுக்கும் வர்க்க வாய்ப்புகள் உண்டு. பட் அடிக்கடி சிறுநீர் தொற்றுதல் வந்தாலோ, திடீரென உடலில் எடை குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ, அடிக்கடி பசி எடுத்தல், அடிக்கடி தண்ணீர் தாகம் அடித்தல் போன்றவை ஏற்பட்டாலோ, ரத்தத்தை அனைத்து மருத்துவர்களும் ஒவ்வொரு 3 ஒரு முறையும் அவர்கள் கர்ப்பமாக இருக்கும்போது பரிசோதனை செய்ய சொல்கிறார்கள், சிறுநீர் பரிசோதனையும் செய்ய சொல்கிறார்கள். அவற்றில் 90-110 மேல் ஃபாஸ்டிங்ல சுகர் இருந்தா உடனடியாக அவங்க வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று அவர்களை சொல்லி அவர்களை கண்காணிப்புக்குள் உட்படுத்துகிறார்கள். காரணம், அந்த எதிர்ப்பு சக்தி குறைவதால் குழந்தையின் அளவு சைஸ் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 3 பிறக்க வேண்டிய குழந்தை 4 கிலோவோ 4.5 கிலோவோ ஆக வாய்ப்புண்டு. அப்பொழுது சாதாரண சுகப்பிரசவத்துக்கு பதிலாக இது சிசேரியன் சிகிச்சைக்கு ஆளாக வாய்ப்புண்டு. அதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. இரண்டாவது, நோய் தொற்றுகள் அதிகம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. தாய்க்கும் சேய்க்கும் நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே கண்டிப்பாக அவர்கள் இன்சுலின் ஊசியை மருத்துவரின் அறிவுரைப்படி தினசரி பிரசவம் ஆகும் வரை, சாதாரணமாக இது பிரசவத்துக்கு 8 மாதம் 9 மாதம் வரும், 1 மாதமோ அல்லது 2 மாதமோ அவர்கள் அந்த இன்சுலின் ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டி வரும். அதற்கு அப்புறம் சர்க்கரை வியாதி அவர்களுக்கு இருக்காது. இருந்தாலும் பிரசவத்துக்கு பிறகு 2 மாதம் கழித்தோ 6 மாதம் கழித்தும் 1 வருடம் கழித்தும் பரிசோதனை செய்ய சொல்கிறோம். 100க்கு 90 பேருக்கு திருப்பி சர்க்கரை வியாதி இருக்காது. மறுமுறை அவர்கள் கருத்தரிக்கும் போது வருவதற்கான வாய்ப்புகள் 50% உண்டு. குழந்தை பேரின் போது சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு பிற்காலத்தில் சர்க்கரை வியாதி வரும் வாய்ப்பும் உண்டு, குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
இப்போ குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பருவத்திலேயே வந்து இதை கண்டறிஞ்சிட்டோம்னு வைங்க, அவங்க வளரும்போது தாய்மை அடையறதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களா? அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உண்மையா? அதை பத்தி சொல்லுங்களேன்.
நீங்க சொல்ற தாய்மை பேரு, குழந்தை பேரின்மை, இது போன்ற விஷயம்லாம் வந்து சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டு நரம்புகள் பாதிக்கப்படும் போது இந்த ஆண் உறுப்பு எழுச்சி குறைபாடும், பெண்களுக்கு கருமுட்டை வரும் குறைபாடும் அல்லது நோய் தொற்றுகளால் ஏற்படும் குறைபாடும் வர வாய்ப்புண்டு. குழந்தைகளுக்கு அது போன்ற வர்றதற்கு வாய்ப்புகள் இல்லை. முக்கியமான விஷயம், சில மருந்துகள், மனக்குழப்பங்கள், அலைச்சல், போதுமான ஓய்வின்மை, இறுக்கமான ஆடை அணிதல், எப்பொழுதுமே பதட்டத்தில் இருத்தல், எப்பொழுதுமே சதா மனக்கவலையோடு இருத்தல், இது போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களால் சரியான நேரத்திற்கு தூங்காமல், சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல், சரியான நேரத்துக்கு ஓய்வெடுக்காமல் இருப்பதன் மூலமாகத்தான் இதுபோல ஆண்மை குறைபாடுகளும் குழந்தை பேரின்மையும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி அந்த வாய்ப்பின் சதவீதத்தை சற்று அதிகரிக்கும். சர்க்கரை மாத்திரைகளும் அந்த வாய்ப்பை சற்றே அதிகரிக்குமே தவிர சர்க்கரை வியாதியும் மாத்திரைகளும் மட்டுமே காரணமல்ல. இது ஒரு மன சம்பந்தப்பட்டதும் உடல் சம்பந்தப்பட்டதும் இணைந்த ஒரு வியாதி. எனவே மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை பயிற்சி கொடுத்து நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் கேட்கும் இந்த விதமான வியாதிகள் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வர வாய்ப்பு குறைவு.
ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுனா என்ன சொல்லுங்களேன்?
அப்பவே சொன்னவங்கிட்ட ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கறது சர்க்கரை வியாதிக்கு முந்தைய கட்டம். இப்ப 126 மில்லிகிராம் சர்க்கரை அளவு இருந்தால் அவர்களை சர்க்கரை வியாதிக்காரர்கள் என்று நாங்கள் முத்திரை குத்தி விடுகிறோம். இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் 180 இருந்தது, 40 வருடங்களுக்கு முன்னால் 240 இருந்தது, இப்போது அதை 126 என்ற அளவில் வைத்திருக்கிறோம். 110 125 வரை இருந்தால் அவர்களை சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு உள்ளவர்கள், நீங்கள் அதைத்தான் முன் சர்க்கரை வியாதி என்று குறிப்பிடுகிறீர்கள். இவர்களுக்கு எந்த விதமான உடற்பயிற்சி இல்லாமல் இதே போல வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இவர்களும் சர்க்கரை நோயாளிகள் பட்டியலில் சேர வாய்ப்பு 90%. இப்பொழுதே விழித்துக் கொண்டு நடைபயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை ஆரம்பித்தால் இவற்றை கொஞ்சம் 4 வருடமோ 5 வருடமோ ஏன் 10 வருடம் கூட தள்ளி போட முடியும்.
சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, அதாவது ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க, இது உண்மையா? அவங்களோட டயட் அதை பத்தி சொல்லுங்களேன்.
நீங்க ரொம்ப கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வயிறு நிறைய சாப்பிடுறது, வயிறு முட்டை சாப்பிடுவது, இது போன்ற சாப்பிடும்போது சர்க்கரையின் அளவு மிக உச்சத்துக்கு உயரக்கூடும். எனவே அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணி குடித்து கால் வயிறு காலியாக விடுவது அனைவருக்குமே நல்லது. சர்க்கரை வியாதி உள்ளவர்களை பொறுத்தவரை இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுகிற எந்த பொருள் அதிக சர்க்கரையை தருகிறதோ, எந்த பொருள் மிதமான சர்க்கரையை தருகிறதோ, எந்த பொருள் சர்க்கரை குறைவாக இருக்கிறதோ அது போன்றவற்றை கலந்து சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். ஒரு சப்பாத்தி, ஒரு இட்லி, நிறைய காய்கறி கீரைகள் என்று சொல்லுகிறோம். இட்லி முதல்ல சீரணமாயிரும், சப்பாத்தி சீரணமாக கொஞ்சம் லேட்டாகும், காய்கறி கீரை சீரணமானாலும் அதன் மூலமாக நிறைய சர்க்கரை அதிகமாகாது. இது போன்ற வெரைட்டியாக சாப்பிடும் வாய்ப்பு, சமைக்கும் வாய்ப்பு நமது இல்லத்திலும் இல்லத்தரசிகளுக்கும் இல்லத்தரசர்களுக்கும் குறைவு. எனவே 1 கரண்டி காய்கறி, 1 கரண்டி கீரை, 1 கரண்டி சாப்பாடு என்ற போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இடையில் சிக்கன் அல்லது மட்டன், கோழிக்கறிகள், மீன் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை வறுத்து எடுத்துக்கொள்வதை விட வேக வைத்து எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மை பயக்கும். பசியோடு இருப்பதும் ஆபத்து, மிக அதிகமாக உண்பதும் ஆபத்து. அதாவது விருந்தும் போகக்கூடாது, பட்டினியும் கிடக்கக்கூடாது. இதுதான் வந்து அவர்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ். எனவே பசி எடுக்காமல் இருக்க இடையிடையே காலை 6 மணிக்கு அவங்க சாப்பிட்டாங்கன்னா 10 மணிக்கு ஒரு வடையோ அல்லது 2 பிஸ்கெட்டுகளோ, சர்க்கரை அதிகப்படுத்தாத பிஸ்கெட்டுகளோ, 12 மணிக்கு 1 கப் காய்கறி, 1 கப் கீரை, 1 கப் சாப்பாடு, 4 மணிக்கு 1 கடலை அல்லது சுண்டல் அல்லது வேக வைத்த நிலக்கடலை அல்லது பைத்தம்பருப்பு, இது போன்ற சத்தான புரத சத்து மிக்க பொருள்கள், அல்லது 1 துண்டு அல்லது 2 துண்டு வேக வைத்த மீன் அல்லது கோழி அல்லது இறைச்சி எண்ணெயில் பொறிக்கப்படாமல் சாப்பிடலாம். இரவு இதேபோல 1 சப்பாத்தி அல்லது 2 சப்பாத்தி, வேக வைத்த காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள், அந்தந்த சீசனில் கிடைக்கும் பழங்களை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பப்பாளி பழம், கொய்யாப்பழம், சாத்துக்குடி, இவையெல்லாம் மிக நல்ல பயன் தரும் பழங்களாகும். வாழைப்பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் அளவாக பயன்படுத்தலாம். பலாப்பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் மிக குறைவாக பயன்படுத்தலாம். மாம்பழம் 1 துண்டு அல்லது 2 துண்டுக்கு மேல் வேண்டாம். இந்த மா, பலா, வாழை இந்த 3 சர்க்கரையை மிக அதிக அளவுக்கு எடுத்து செல்லும் உணவுப் பொருட்கள். இந்த முக்கனிகளும் சர்க்கரையை அதிகப்படுத்தும் பொருட்கள். எனவே அவற்றை அளவாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் மற்ற பழ வகைகளை தினசரி சேர்த்துக் கொள்ளலாம். சில பழ வகைகள், கொய்யாப்பழம், பப்பாளி, இவற்றை தினசரி 2 வேளை அல்லது 3 வேளை கூட சேர்த்து சொல்லலாம்.
ரொம்ப விளக்கமா சொன்னீங்க டாக்டர். இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க சர்க்கரை நோய் வந்து ஒரு நோய் அல்ல, ஒரு குறைபாடு அப்படின்ட்டு. சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, நோய் வந்துருச்சுன்னா அவங்களும் கஷ்டப்படுத்திட்டு அவங்கள சுத்தி உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. சரி வந்துருச்சு, இதுக்காக எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் அப்படின்ட்டு இருந்தா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல, நமக்கும் இல்ல. சில பேர் சரி வந்துருச்சு அப்படின்னு நார்மலா அவங்க லைஃப லீட் பண்ணுவாங்க. இப்ப இது மாதிரி ஆட்களுக்கு, மனிதர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அதாவது சர்க்கரை நோயால் பிடிக்கப்பட்டவர்கள், அவங்கள சுத்தி உள்ள உறவினர்கள், நண்பர்கள், என்ன ஆலோசனை தர விரும்புறீங்க?
நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப உபயோகமான கேள்வி இது கோமா மேடம் அவர்களே. முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை வியாதி நோயாளிகளை முதல் முதலில் சர்க்கரை பார்த்த உடனே நாங்க லேபிளே பண்ண மாட்டோம். இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதே போல பிரஷர், ரத்த கொதிப்பு உள்ளவங்களே ஒரே தடவையில பார்த்துட்டு பிரஷர் அதிகமா இருக்குது, லைஃப் லாங்கா மாத்தா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம். அந்த ஒரே ஒரு தப்ப, ஒரே ஒரு தடவை தான் லைஃப்ல அவங்க செய்யலாம். பொண்ணு பாக்குறதுல மட்டும்தான் ஒரே தடவை பார்த்துட்டு அவங்க லைஃப் லாங்கா கஷ்டப்படலாம். மற்றபடி சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ திருப்பி திருப்பி 4 முறையோ 5 முறையோ பரிசோதனை பண்ணி பார்த்து 4 அல்லது 5 முறையில் 3 அல்லது அதற்கு மேல் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் மட்டுமே முதலில் உணவு கட்டுப்பாட்டை பற்றி சொல்லுவோம், அல்லது பயிற்சியை பற்றி சொல்லுவோம், உடல்நிலை வாழ்க்கை முறை மாற்றத்தை பற்றி கூறுவோம். இது தனியாக நோயாளியிடம் மட்டும் சொன்னால் யாருக்கும் உபயோகம் இல்லை. எனவே நாங்கள் நோயாளியின் உறவினரை அழைத்து வந்து அவர்கள் வீட்டில் யார் சமைப்பார்களோ, அவங்க தாயாரோ மனைவியோ அல்லது குழந்தைகளையும் அழைத்து வந்து அனைவரும் முன்னாலும் இவர் இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அளவா சாப்பிடலாம், இதெல்லாம் எத்தனை வேணாலும் சாப்பிடலாம் என்று சொல்லுவோம். இந்த வெள்ளரி போன்றவற்றை அவங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், சிலவற்றை மிக குறைந்த அளவு தான் சாப்பிடணும். சோ இனிப்பான சப்போட்டா பழம், வாழைப்பழம், பலாப்பழம்னா 1 துண்டு 2 துண்டு டேஸ்டுக்காக சாப்பிடலாம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சாப்பிடக்கூடாது என்று சொன்னா மற்றவங்க முன்னால சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு மற்றவர்கள் இல்லாத போது சாப்பிடுவதோ மற்றவர்களுக்கு தெரியாமல் சாப்பிடுவதோ வைக்கிறார்கள். எனவேதான் அவர்களை சாப்பிட முற்றிலும் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லாமல் அளவாக சாப்பிடுங்கள். அவ்வாறு சாப்பிடும் போது நீங்கள் உணவின் அளவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். உதாரணமாக ஒருவருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மீது மிகுந்த அலாதியான பிரியம் இருக்கும். சாப்பாட்டை விட அதிகமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்வார். அவரிடம் உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகளை தவறுங்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிடுவார். அப்பொழுது நீங்கள் 1 கரண்டி உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது 1 கரண்டி சாப்பாட்டின் அளவை குறைத்து விடுங்கள் என்று சொன்னால் அவரே புரிந்து கொண்டு சாப்பாட்டின் அளவையும் உருளைக்கிழங்கு அளவையும் அவரே அனுசரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் என்ன செய்வாங்க, அவருக்கு சர்க்கரை பிடிக்காதவங்களும் வீட்டில் யாருக்குமே சர்க்கரை போட்டு தரமாட்டாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது, எல்லாரும் வீட்டுக்கு வெளியிட்டு போயிருக்கும்போது, வெளியூருக்கோ அல்லது வேறு விஷயத்துக்கோ போயிருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லாத போது இவர்களே போய் நிறைய சக்கரை போட்டு காஃபி சாப்பிட்டோ அல்லது பாயசம் வச்சு குடிச்சோ அதிக சக்கரை ஆகி மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்து கிடப்பாங்க. ஊருக்கு போனவங்க கதை உடைச்சிட்டு வந்து இவர்கள் அன்கான்சியஸ் தூக்கிட்டு வந்து மருத்துவமனைகள் அனுமதி அநேகமாக நிறைய இடங்களில் நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது நீங்கள் எது சாப்பிடுவதானாலும் அளவாக சாப்பிடுங்கள், மிதமாக சாப்பிடுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது ரத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மாதத்துக்கு ஒரு முறையாவது மருத்துவரை கலந்து ஆலோசித்து மாத்திரைகளை குறைக்க வேண்டிய அல்லது அதிகப்படுத்த வேண்டிய அவசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வருடத்துக்கு ஒரு முறையாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இது விவசாயிகளுக்கான நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம். நமது அரசாங்க மருத்துவமனையில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 250 ரூபாய் என்ற மிக குறைந்த கட்டணத்திலேயே எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசோனோகிராம், ரத்தத்தில் சர்க்கரை வியாதி, ஈரல் வேலை செய்கிறதா, சிறுநீரகம் வேலை செய்கிறதா, கொழுப்பு சத்து எவ்வளவு உள்ளது என்பது போல அனைத்து விதமான வியாதிகளையும் செயல்படும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்ற ஒரு நல்ல பரிசோதனை திட்டம் செயல்படுகிறது. காலை 7:30 மணிக்கு வெறும் வயிற்றில் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் மருத்துவர் உங்களுடைய முழு விவர அறிக்கையும் நோய் அறிக்கையும் தருவார். இந்த பரிசோதனைக்கு தனியார் மருத்துவமனைகளில் 5000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை பரிசோதனை கட்டணமாக பெறப்படுகிறது. இங்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், பெண்களுக்கு மேமோகிராம் வெளியே பண்ணும்போது அந்த மேமோகிராமுக்கு 600-700 ரூபாய் ஆகுது. இங்கே இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் இலவசமாக செய்யப்படுகிறது. பேப்ஸ்மியர் எனப்படும் கருப்பை புற்றுநோய் கண்டறியும் சோதனையும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்பவர்களுக்கு இலவசமாக செய்யப்படுகிறது. இதுபோன்ற சிகிச்சையை வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது முன்பதிவு செய்ய வேண்டிய சிகிச்சை. முதலிலேயே நீங்கள் போய் கட்டணம் செலுத்தி எந்த தேதியில் வருவது என்பதை முன்பதிவு செய்து கொண்டுதான் இந்த சிகிச்சைக்கு வர வேண்டும். காரணம், வெளியே கட்டணம் மிக அதிகமாக இருப்பதால் 2 அல்லது 3 மாதங்களுக்கான வரிசை ஆல்ரெடி புக்கிங் இருப்பதால் நீங்கள் உடனடியாக போய் முன்பதிவு செய்து கொள்வது மிகுந்த நலம் தரும். 30 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களும் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் வருடம் ஒரு முறை தவறாமல் செய்ய வேண்டிய முழு உடல் பரிசோதனை. இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அதாவது சர்க்கரை நோய்க்குடைய கூடுதலா ஒரு டிப்ஸ், ஒரு ஸ்வீட் டிப்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து மிக குறைந்த கட்டணத்தில் 250 ரூபாய்க்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்படுது அப்படிங்கிற கூடுதல் விவரத்தை தந்திருக்கிறீங்க, அதுக்காக ஒரு நன்றி. நண்பர்களே, இதுவரைக்கும் சர்க்கரை வியாதினா என்ன, எதனால ஏற்படுது, அதுக்குண்டான பாதுகாப்பு முறைகள், இதோட கூட டயபெட்டிக் ரிலேட்டட் டிசீசஸ், அப்புறம் ஃபுட் கேர், அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், செல்ஃப் மானிட்டரிங், அவங்க உறவினர்களுக்கு உண்டான ஆலோசனைகள், இதெல்லாம் பத்தி ரொம்ப விரிவா எடுத்து சொன்னாங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் மூத்த உதவி மருத்துவர் டி ரவிக்குமார் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம். இந்த விஷயங்களை மிக பொறுமையாக கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாங்கள் தயவு செய்து உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். தேவையில்லாத விளம்பரங்களை கண்டோ போலி மருத்துவரிடம் சென்றோ ஏமாறாமல் சரியான மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.
நேர்களை, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.